ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியங்கள். ஒரு மனுஷர்கள் ஒரு மனுஷன் எப்படி எடுத்துட்டோம்னா, எப்படி தன்னை உயர்த்திக்கணும் அப்படின்றதுதான் வாழ்க்கையுடைய முக்கியமான லட்சியமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முக்காவாசி பேர் சரீரத்துக்கு வேண்டியதான சுகங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நம்முடைய மனசு ஆசைப்படுற எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நிஜமாவே நம்முடைய இந்திரியங்கள், சரீரம், மனசு, வாழ்க்கை இதெல்லாத்துக்கும் பிரயோஜனமான விஷயங்கள்ல நாம ஈடுபடுறோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நம்மளே நாம திரும்பி கேட்டோம் அப்படின்னா, எத்தனை பேர் நம்ம மனசுகிட்டேயே நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது, ஃபெயில் ஆயிடுவோம். ஆனா பெண் பிள்ளையினுடைய வாக்கியங்கள் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான வார்த்தைகள். பல சந்தர்ப்பங்கள்ல நாம பல பேரோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த கம்பேரிசன் எல்லாமே ஒன்னு நம்முடைய எமோஷனை மாத்தி விடுறது, நமக்கு டிப்ரெஷன் கொடுக்கறது, கோபத்தை கொடுக்கறது, பயத்தை கொடுக்கறது, சந்தேகத்தை கொடுக்கறது, எதிர்பார்ப்பை கொடுக்கறது, ஏமாற்றத்தை கொடுக்கறது, இப்படி பலவிதமான உணர்ச்சி வசப்பட்ட நிலைகளுக்கு தான் ஆட்படுறோம். ஆனா திருக்கோளூர் பெண் பிள்ளை உணர்ச்சி வசப்பட்ட நிலையை தாண்டி நிஜமாகவே தன் வாழ்க்கையில தான் அடைய வேண்டிய அவசரம் எவ்வளவு இருக்கு, நான் அதை அடையணமே அப்படின்ற தாபத்தோட பேசுறா. பெண் பிள்ளை வாக்கியத்தினுடைய பெரிய பலமே அங்க தாபம். அவளுடைய தாபம், நான் இப்படிலாம் இல்லையே, நான் அப்படி இருந்திருக்கணுமே, இப்படி இருக்கணுமே அப்படின்ற ஒரு தேடல், தன்னை உயர்த்திக்கிறதுக்கான சகலவிதமான முயற்சியும் அவள் பண்றாள். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வார்த்தைகள். அதனால இந்த 81 வாக்கியங்களும் நிஜமாவே நம்மள நம்ம வாழ்க்கையில வசத்தும் அப்படின்றதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. நம்ம 81 விதமா நம்மள மாத்திக்கணும். இதுதான் 81 விதம் மினிமம், குறைஞ்சபட்சம் பல விதங்கள்ல நம்மள மாத்திக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில நாம மாறுறோம். தவழற வயசா இருக்கும் பொழுது நம்ம தவழ்ந்தோம், நடக்கிற சக்தி வந்தோடனே உடனே நம்மள மாத்திட்டோம், அதுக்கடுத்து எவ்வளவு வயசு வருதுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறோம், அப்புறம் கல்யாணம்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம மாறுறோம், குழந்தைகள் பெற்றுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மாறுறோம். இப்படி பல விதங்கள்ல நம்முடைய உடம்பையும் வாழ்க்கையினுடைய தேவைகளையும் மாத்திண்டே வந்திருக்கோம். ஆனா நம்ம அப்படியே இருக்கோம். நம்மல்லவா மாறணும்? பல சந்தர்ப்பங்கள்ல அடுத்தவர்கள் மாறணும், உலகம் மாறணும், நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை மாறணும், நம்முடைய தேகத்தினுடைய விஷயங்கள் மாறணும், இப்படி எல்லாத்தையும் மாத்திக்கணும் அப்படின்னு மாறணும்னு ஆசை இருக்கு. ஆனா எத்தனை நாள், எத்தனை சந்தர்ப்பங்கள்ல, எத்தனை விஷயங்கள்ல நாம நம்மள மாத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. ஒவ்வொரு நாள் பொழுதுமே நம்முடைய உடம்பு தேவைகள் இல்லாட்டி நம்முடைய தேவைகள்ல கொஞ்சம் ஏதானும் மாறுபடுறது அப்படின்னா உடனே திரும்பி நமக்கு எப்படி வேணுமோ அதை அடையறதுக்கான ஒரு போராட்டம், ஒரு முயற்சி, அதுல ஒரு தீவிரம், அதுல ஒரு பிடிவாதம் இதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம மாறணும் அப்படின்ற பொழுது அந்த பிடிவாதமோ அந்த ஒரு முயற்சியோ இல்லாட்டி அதற்குரிய தாபமோ நம்மிடத்துல இல்லை. பெண் பிள்ளை வாக்கியத்துல அவள் அதை ரொம்ப தீர்மானமா, நான் இப்படி மாறணும், நான் எனக்கு அந்த அருகதை இல்லைன்னு அவ சொல்றது, நான் அந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆனா நல்லது அப்படின்னு, அதாவது திருக்கோளூருடைய திவ்ய தேசத்து மேல அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய இடம், ஆனா இந்த ஊர்ல வாழறதுக்கான இந்த 81 தகுதிகள்ல ஒண்ணு கூட என்னிடத்துல இல்லையே. இப்ப நம்ம எல்லாம் ஒரு கோவில் போயிட்டோம்னா, நான் கோவில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு பெருமையா நம்ம பெருமையா பேசணும். ஆனா அந்த கோவிலுக்குள்ள நுழையறதுக்கோ, அந்த ஊருக்குள்ள நுழையறதுக்கோ, அந்த ஊரினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுண்டு, ஐயோ என்னெல்லாம் பகவான் ஐஷண்டு போயிட்டாரேன்னு அழுதோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அதை விட முக்கியம், நாம அந்த இடத்துக்கு போகும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்ப, அதற்குரியதான ஒரு பக்குவத்தை நாம நல்வழிப்படணும்னு தெய்வம் கொடுத்திருக்கேன். அந்த தெய்வத்தை கொண்டாடணும்ன்ற சிந்தனை நமக்கு ரெண்டாவதா தான் இருக்கு. ஆனா பெண் பிள்ளை ரொம்ப அழகா பேசுறா. 61 வாக்கியம் சொல்றா, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. ராமானுஜர் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில ஒரு குருவை அடைஞ்ச பிறகுதான் நம்முடைய புத்தி, நம்முடைய சிந்தனை, இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வருது. அப்ப அந்த குரு மூலமாகவே தான் நம்முடைய மனசு, இந்திரியங்கள், வாழ்க்கை எல்லாம் பகவான் பக்கம் தசை திரும்பது. கூறத்தாழ்வான் சொல்றார், ராமானுஜ சம்பந்தம் கொண்டுதான் எனக்கு ரங்கராஜன் வேணும், ராமானுஜ சம்பந்தம் இல்லாத ரங்கராஜன் எனக்கு வேண்டாம். ஏன்னா தெய்வம் எப்பொழுதுலமே இருக்கு. நமக்கு தெய்வத்தை பத்திய ஒரு அபிப்பிராயம், ஒரு தீர்மானம், இதெல்லாம் ஒரு குருவை அடைஞ்ச பிறகுதான் ஒரு தெளிவு, அதுல ஒரு பிடிவாதம், நாமளும் அனுபவிக்க முடியும்ன்ற ஒரு சந்தோஷம், இதெல்லாம் உண்டாகிறது. அதனால எனக்கு ராமானுஜர் இருந்தா போதும், அப்ப தானாகவே தெய்வம் என்ன தேடிண்டு வரும். ராமானுஜரை விட்டுட்டு நான் ரங்கராஜனிடத்திலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே, அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே. எம்பெருமானார் ஜனங்களுக்கு சரணாகதி தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வந்தார். அழகா எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிருந்தார். அவர் வந்த காலத்துல அத்வைதம் மேலோங்கி கடந்தது. அந்த அத்வைதத்தை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அவர்களை ஜெயிச்சு அவர்களுக்கு பகவத் பக்திய கொடுத்தார். அந்த மாதிரி மற்றவர்கள் மேல அக்கறை கொண்டு அத்வைதம் வசதி அதை அழிக்கணும்னு அந்த ஆசை கிடையாது. இதை புரியாம தவறா நடக்கிறவர்களை திருத்தி பகவத் விஷயத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா பண்ணார். அந்த மாதிரியான ஒரு மனசு ராமானுஜருக்கு இருந்தது. அந்த ராமானுஜரிடத்துல அது போல ஒரு தீர்மானம்னா, ராமானுஜர் வரது எத்தனையோ வருஷங்களாகவே இந்த அத்வைதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பூமியில இருக்கு. அவ ஜெயிக்கணும் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, தெய்வ பக்தி, நிதானம், நாம ஜபம், சரணாகதி இதெல்லாம் வேணும். அந்த மாதிரி ராமானுஜர் ஜெயிச்சுட்டார். அது போலே ஒரு பக்குவம் வேணும், அது போலே ஒரு அனுபவத்தை நீங்க தாங்கோ. அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே, ராமானுஜர் கிட்டேயே ராமானுஜர் விஷயம் பேசுறாள். அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே. அருளாழம் சங்கு சக்கர முத்திரைய பார்த்துட்டு, இந்த பிணம் எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குலமா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு நான் அந்திம சம்ஸ்காரம் பண்றது என்னுடைய பாக்கியம்னு நல்லான் சக்கரவர்த்தி பண்ணாரு. அந்த மாதிரி பகவத் விஷயத்துல ஈடுபாடு இருந்ததுனாலதானே தோல்ல இருக்கிற சங்கு சக்கரத்தை பார்த்துட்டு அவ்வளவு அழகா பகவானே இவனை ஏத்துனுட்டான், அப்ப இந்த சரீரத்துக்கு நான் சம்ஸ்காரம் பண்றது என் பாக்கியம்னு நினைச்சாரே. அந்த மாதிரி பக்தனா ஆயிட்டான், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல வந்துட்டான்னா அதுக்கு மேல அவனுடைய குற்றம் குறைகளை பார்க்காத ஒரு புத்தி நல்லா சக்கரவர்த்தி இருந்ததே. அந்த மாதிரி பக்தியை மட்டும் பார்க்கிற ஒரு பக்குவம் எனக்கு வேணும், நல்லா சக்கரவர்த்தி மாதிரி ஒரு புத்தியும் மனசும் எனக்கு வேணும், தேவரை அனுகிரகிக்க வேணும் அப்படின்றார். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, அரையருடைய பாசுரம் நடமினோ நமர்களுள்ளேன்னு திரும்ப திரும்ப சொன்னவுடனேயே பத்மநாபன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி உடனேயே திருவனந்தபுரம் கிளம்பினார் இல்லையா. அந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட ஒரு அஞ்சாறு தடவை திருவனந்தபுரத்தை பத்தி பேசினா உடனே, சரி பத்மநாபர் கூப்பிடுறா நான் அனந்தபுரம் போறேன், யாராவது திரும்பி பன்றிபுரத்தை பத்தியோ காஞ்சிபுரத்தை பத்தியோ ஸ்ரீரங்கத்தை பத்தியோ திரும்ப திரும்ப யாராவது நம்மகிட்ட பேசிருந்தா, சரி பகவான் நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு தோணணுமே. அந்த மாதிரி ஒரு தோணல் எனக்கு வரணும். ஆளவந்தார் மாதிரி நடமினோ நமர்களுள்ளுன்ற வார்த்தை அஞ்சு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ கேட்டதுக்கு, திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அனந்தபுரம் போகணும்னு ஒரு பாவம் வந்துடுத்தேன். அந்த மாதிரி திவ்ய தேசத்தினுடைய பெயரோ, திவ்ய தேசத்தினுடைய பாசுரமோ, திவ்ய தேச மகிமையோ, திவ்ய தேச பெருமாளுடைய நாமத்தையோ கேட்டா அடுத்த க்ஷணம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாவம் வந்து அந்த திவ்ய தேசத்துக்கு போகணும், அதுபோல ஒரு பக்குவத்தை ஆளவந்தார் தரணும், ஆளவந்தாரோட அனந்தபுரம் போய் பத்மநாபனை சேவிக்கணும், அது போல ஒரு பாக்யம் தேவரீர் தரணம், ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. அவ்வளவு அழகா ஆளவந்தார் அனந்தபுரம் போயிட்டார். ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம் தான், அழகா நித்தியம் ரங்கராஜனுடைய சேவையெல்லாம் ஒன்னும் குறையில்ல. ஆனா தெய்வாரி ஆண்டானுக்கு ஆச்சாரியன் இல்லாத ரங்கராஜன் அவ்வளவு சுகமா இல்லையா, ருச்சிகரமா இல்லையா, மாம்பழம் பாக்குறது நன்னா இருக்கு ஆனா தித்திப்பே இல்லை, பலாச்சல பாக்குறது அப்படி இருக்கு, இல்லாட்டி வாழைப்பழம் பாக்குற கச்சிப்பே இல்ல, அதனுடைய ருச்சியே இல்லை அப்படின்னா ஐயா இதை போய் யார் சாப்பிடுவா அப்படின்னு இல்லையா? அப்ப குருவோட பகவான சேவிக்கும் பொழுது அதனுடைய பரிமளம், குணம், சுகந்தம், வைபவம் எல்லாம் நன்னா தெரியறது. தனியா இருந்தோம்னா அவ்வளவு ருச்சிகரமா இல்லை. அதனால குருநாதனோட தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பிரிவுல இருந்தாரே தெய்வாரி ஆண்டான். அதுபோல குருவுடைய பிரிவுல ஒரு தாபம் உண்டாகும்படியான ஒரு மனசு எனக்கு வேணும். ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போல, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. ஆரம்பத்துல ராமானுஜர் அவ்வளவு வெறுத்துட்டு இருந்தார், தப்பு தப்பா பேசிட்டு இருந்தார், எல்லார்கிட்டையும் குற்றம் குறைகள் சொல்லிட்டு இருந்தார். ஆனா ஒரு சிதியில ராமானுஜ வைபவம் தெரிஞ்சு அதற்காக ராமானுஜரை பார்த்து காரே கருணை ராமானுசான்னு எழுதினாரே. அதுபோல மகாத்மாக்களிடத்துல ஒரு திருட விசுவாசமும் திருட புத்தியும் திருடபக்தியும் அவளை கொண்டாடும்படியான ஒரு வார்த்தைகளும் அடியாளுக்கு உண்டாகணும். தேவரை அனுகிரகிக்கணும். அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. ராவணன் கேட்பானோ கேட்க மாட்டானோ யோசிக்காம என்னுடைய தர்மம், இவன் என்னுடைய பேரன், அதனால இவனுக்கு சொல்ல வேண்டியது என் தர்மம்னு சொல்லி மால்யவான் அழகா ராமனுடைய வைபவத்தை ராவணனுக்கு வெக்கமில்லாம கவலைப்படாம பயப்படாம சொன்னார் இல்லையா? அதுபோல எந்த இடத்திலேயும் பகவானுடைய வைபவத்தை யாராக இருந்தாலும் ஆசையோட ஸ்ரத்தையோட சொல்ற மாதிரி ஒரு பக்குவம் எனக்கு வேணும். மால்யவான் சொன்ன மாதிரி நானும் பகவானுடைய வைபவத்தை சொல்லணும். அதுபோல ஒரு வாய்ப்பு, ஒரு அனுபவம் எனக்கு வேணும், தேவரை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்றார். கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. எவ்வளவு அழகா தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வைபவத்தெல்லாம் விதவிதமா சொல்றாளோ. எத்தனையோ பெரியவாள்லாம் லோகத்துல நிறைய குருமார்கள் உண்டு இல்லையா? ஒவ்வொரு குருமார்களும் பகவத் வைபவத்தை விதவிதமா சொல்றா. அதுல பகவானுடைய அந்த மாயா லீலைகள்லாம் சொல்லி அவன் பெரிய கள்வன், எல்லாம் தான் பண்றான் ஆனா தான் பண்ணாதபடி நடிச்சிருக்கான் அப்படின்னு பகவானை இப்படி உரிமையோட கொஞ்சி அவனுடைய வைபவத்தை சொல்ற மாதிரியான ஒரு பக்குவம் அந்த அனுபவம். பகவானுடைய கள்ளத்தனமும் புரிஞ்சு டே கள்வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாக்யம் அடியாளுக்கு வேணும். அதனால தேவரின் அதற்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. கடலோசை பெரிய நம்பி அழகா மாறநேரி நம்பிக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்றார். ஊர்ல இருக்கவாள்லாம் ஒரு மாதிரி சொல்ல பெரிய நம்பிகள் சொல்றார். ஆழ்வார்லாம் பாகவதர்கள் தான் வசதி, அவருடைய ஜாதி குலம் எதுவுமே பார்க்க வேண்டாம் சொல்றா. அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா? இல்லாட்டி அதெல்லாம் கடல்ல வர கடலோசை மலையடிக்கிற சப்தம் மாதிரி ஒதுக்கி தள்ளுவோமா? ஆழ்வார் பாசுரம்தான் நமக்கு பிரமாணம், பெரியவா சொன்ன வழியில போகிறதா நமக்கு உச்சித்தம்னு பெரிய நம்பிகள் அவ்வளவு அழகா யார பத்தியும் கவலைப்படாம ஆழ்வார் சொன்ன பாசுரத்து மேல பூரணமான நம்பிக்கை வச்சு மாறநேரி நம்பிக்கை ஒரு கைங்கரியம் பண்ணாரே. அதுபோல அடியாளும் ஆழ்வார் வார்த்தைகள்ல, ஆச்சாரிய புருஷாளுடைய வார்த்தைகள்ல தீர்மானமான நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட இருக்கணும். அதற்கு பெரிய நம்பிகளோட எனக்கு ஒரு சம்பந்தம் வேணும், தேவரை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது சொல்றா, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. முதல்ல ராமானுஜர் சொல்றதெல்லாம் குதர்க்கம், இதெல்லாம் தப்பு தப்பா சொல்றார். அப்படி இல்லாதபடி குட்டி போட பூனை சுத்துற மாதிரி பின்னாடி ராமானுஜரை சுத்தி 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 வந்து அவரிடத்திலேந்தே பலவிதமான திருவாய் மொழி பாசனங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஆசை ஆசையா தெரிஞ்சின்றாரே. இவருக்கு நான் சொல்றேன் அபிமானத்தை விட்டுட்டு அவரிடத்திலேந்து கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு அவரையே சுற்றி கிடந்தார் இல்லையா திருமாலை ஆண்டான். அந்த மாதிரி பகவத் விஷயம் சொல்றவா, உத்தமமான அனுபவங்கள் சொல்றவாள, சுத்தி சுத்தி வந்து நான் அழகா பகவத் அனுபவம் அனுபவிக்கணும், ராமானுஜரை சுத்தி கடக்கணும் திருமாலை ஆண்டான் போல, அதுபோல ஒரு ஆசீர்வாதம், அதுபோல ஒரு பாக்யம் எனக்கு வேண்டும். சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரரை போலே. திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜருடையதான காருண்யம் தெரிஞ்சு சத்தியம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? அவர் சத்தியம் பண்ண சொன்னதுனாலே ராமானுஜ காருண்யம் லோகத்துல புலப்பட்டது. அவர் சத்தியம் பண்ணலன்னா கூட பெருசா தெரிஞ்சிருக்கார். சத்தியம் பண்ணி சத்தியத்தை மீறி திருக்கோஷ்டியூர் கோபுரத்தினால ஏறி நின்று எல்லா ஜனங்களுக்கும் ரகசிய அர்த்தத்தை சொன்னார் இல்லையா? அதனாலேயே ராமானுஜர் காரே கருணை ராமானுஜான் தெரிஞ்சது. தான் ஒருத்தன் நரகம் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு அவரோட மனசு புலப்பட்டது இல்லையா. அப்ப திருக்கோஷி நம்பி சத்தியம் வாங்கின்றது ராமானுஜரை தடுக்கிறதுக்காக இல்ல, ராமானுஜருடைய பெருமையை லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காக. அந்த மாதிரி ராமானுஜருடைய கருணையை புரியும்படியாக திருக்கோஷி நம்பி அனுபவிச்சா போல அடியாளும் அனுபவிக்கணும், தேவரை ஆசீர்வதிக்கணும். சூழரவு கொண்டேனோ திருக்கோட்டியூரரை போலே, உயிராய பெற்றேனோ ஊமையை போலே. ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாம மடத்துல ஊமையா இருக்கா, எந்த கைங்கரியம் கிடைக்கிறதோ பண்ணிட்டு இருந்தா, யாரும் அவரை மதிக்கல. ஆனா ஆச்சாரியன் ஆகிய ராமானுஜர் அவரை கவனிச்சு தனியா ஒரு நாள் ரூம்குள்ள ஐஷண்டு போய் ஜோரா அவருக்கு தேவையானதான தன்னுடைய திருவடியை காட்டி, இதுவே கதின்னு கடன் சொல்லி தன் திருவடியும் தூக்கி அவர் தலைமையில வச்சு அனுகிரகம் பண்ணாரே, எனக்கும் அந்த மாதிரி ராமானுஜ கிருப வேணும். என் லெவலுக்கு அவர் இறங்கி வந்து இந்த திருவடியை பிடிச்சுக்கோன்னு சொல்லணும், என் தலையில அவருடைய திருவடிய மேல நிக்கணும், அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னுடைய உயிராய் அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரகசியத்தை அவர் சொல்லணும். அந்த ஊமை மாதிரி அடியாளுக்கும் ஒரு கிருப வேணும், அவரை மாதிரி ராமானுஜரே கதின்னு கிடக்கணும். அந்த ஒரு நிலைமையை தெய்வம் கொடுக்கட்டும். உயிராய பெற்றேனோ ஊமையை போலே, உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரரை போலே. திருநறையூராரர் ஆச்சரியமா தொட்டியம் அந்த கோவில்ல தீபிடிச்சு எறியும் பொழுது பெருமாளுடைய அர்ச்சாவதார திருமேனி, அந்த மூர்த்திக்கு ஏதானும் கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு பறிஞ்சுண்டு, தான் செத்தாலும் பரவாயில்லே, தன் குழந்தைகள் போனாலும் பரவாயில்லே, தன் குடும்பமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அழகா பெருமாளை கட்டிண்டு பெருமாளுக்கு இதம் பண்ணார். எல்லாரும் பெருமாளே எனக்கு நல்லது பண்ணுன்னு சொல்ற காலத்துல பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பாடினார்னா, அதை விட ஒருபடி மேல போய் பெருமாள் கொண்டு வந்துடப்படாது, அவரை இவர் கட்டிண்டு எல்லாத்தையும் தன் மேல தாங்கின்றாரே, அந்த மாதிரி அர்ச்சாவதார மூர்த்தி மேல ஒரு பரிவு, அதுபோல ஒரு அனுபவம், அது காரணம் கொண்டே மோட்சம் அடைகிற ஒரு பாக்கியத்தை பெருமாள் கொடுத்துட்டாரு. அப்ப அவ குடும்பமா மோட்சம் அடைஞ்சுட்டா இல்லையா, பெருமாளை காப்பாத்த போய் என்னடா சொன்னா, பெருமாள் அவளை காப்பாத்தி மோட்சத்துக்கு ஐஷம் போயிட்டார் இந்த ஜென்மாலேந்து. அதனால இந்த உடம்பு பகவானுக்காக மட்டும்தான், சாதாரணமா இந்த உடம்பெல்லாம் நம்முடைய சுகங்கள் நம்முடைய ஆசைகள் அனுபவிக்க தானே வச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தூங்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த விஷயங்கள் அனுபவிக்கணும், இந்த வஸ்துக்களை நம்ம கொண்டாடணும், இப்படி பலவிதமான விஷயங்கள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த உடம்பு அதுக்கு இல்ல, இந்த உடம்பு பகவானுக்காகத்தான். இந்த உடம்புடைய மற்ற சுகதுக்கங்களை வீசி எரிஞ்சுட்டு பெருமாளுக்காக உடம்ப தியானம் கொடுத்தாரோனும், இப்பெல்லாம் உடல் தானம்ன்ற இல்லையா, அந்த மாதிரி பெருமாளுக்காக உடலையே தானம் கொடுத்துட்டார், வாழ்க்கைய தானம் கொடுத்துட்டார், மனச தானம் கொடுத்தார், இந்திரியங்களை தானம் கொடுத்தார். அந்த மாதிரி மற்ற விஷயங்கள்ல இந்த உடம்புக்கு இதெல்லாம் கொடுக்கப்படாதுன்னு வெறுத்தார் இல்லையா, அந்த மாதிரி பகவத் கைங்கரி அடியாள் பண்ணணும். திருநறையூரார் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நானும் பெருமாளுக்காக சரீரத்தை கொடுக்கணும். நமக்கு கிடைக்கிறது, கொடுக்கற புத்தி இல்லை. பெண்பிள்ளை சொல்ற வாக்கியங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் வாழ்க்கையில வர்றது. ஆனா அது இவர்கள் நடந்தா மாதிரி நான் நடக்கல, பெண்பிள்ளை வாக்கியத்தை சொல்ற வாக்கியம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கும் வர்றது. காட்டுக்கு பெருமாள் போனா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தான் கஷ்டம் வருது, அப்ப கூட சந்தோஷமா அதை ஏத்துக்கிறது இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் பார்த்து நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு பெண்பிள்ளை சொல்றா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும், இந்த மாதிரி புத்தியும் வேணும், அந்த சமயத்துல இந்த மாதிரி நான் நடக்கணும். உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரரை போலே, என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே. ஒரு ஜீவனை காப்பாத்துறதுக்காக பசுவும் என்ன மாதிரி ஒரு ஜீவன் தானே, அதுக்கும் தானே வலிக்கும். ஆடும் என்ன மாதிரி ஒரு ஜீவன் தானே, அதுக்கு எழுத வெட்டினா வலிக்குமே, அதுவும் துடிக்குமே, அதனால அது வெட்டப்படாதுன்னு சொல்லி என்ன வெட்டினா எனக்கு எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரிதானே அதுக்கும் வலிக்கும், அதுக்கும் அது பாடுதானே, வேண்டாம் நான் அந்த நிலைமையில இருந்தா எனக்கு வலிக்குமே, அந்த மாதிரி அதுக்கும் வலிக்குமே, அதனால அதற்காக பறிஞ்சானே. அதுபோல இன்னொரு ஜீவனை தன்னை போல நினைக்கிற ஒரு மனசு எனக்கு இல்லையே, எனக்கு அது வேணும். உபரிசரன் மாறி எல்லா ஜீவனையும் என்னை போல் அப்படின்ற ஒரு பாவம் எனக்கு உண்டாகணும். என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே, யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. ஆச்சரியமானவர் திருமலை நம்பி. ராமானுஜர் வரவேற்க போகும்பொழுது ராமானுஜர் நீங்க தான் வரணுமா, யாரால் சிறியவாள் அனுப்பக்கூடாதான் அவர் கேட்க, திருமலை நம்பிகள் சொல்றார், திருமலையில எல்லாரும் குணத்திலையும் கைங்கரியத்திலையும் பக்தியிலையும் நாம ஜபத்திலையும் வசத்தியா இருக்காப்பா, என்னோட சிறியவா யாரும் இல்லைன்ற. சாதாரணமா நம்ம பக்தியிலயோ கைங்கரியத்திலயோ இருந்தோம்னா நம்ம பெரியவா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் நமக்கு வந்துடும். நான்லாம் டெய்லி கோவில் போறேன், நான்லாம் டெய்லி நாமஜபம் பண்றேன், நான்லாம் சத்சங்கத்துக்கு போறேன், நான்லாம் சத்குரு பிடிச்சிருக்கேன், இவாளுக்குலாம் அது இல்லைன்னு தெரியாமல் ஒரு அகம்பாவம் வந்துடும். ஆனா பெரிய திருமலை நம்பிகளுக்கு சொல்லி கூட அகம்பாவமே வரல. அந்த மாதிரி அகம்பாவம் இல்லாமல் தன்னை தாழ்வாக மற்றவரை விட தாழ்வாக நினைக்கிற ஒரு புத்தி அடியாளுக்கு இல்லையே. யாரா நம்மளை வரவேற்கணும்னா கோபம் வரும். நம்ம போய் இவாளை போய் நான் ஏன் வரவேற்கணும்னு நினைப்போமா? ஆனா பெரிய திருமலை நம்பிகள் போய் வரவேற்கிறாளா? யான் சிறியன்னு சொல்றாரு, இத்தனைக்கும் எல்லாம் தெரிஞ்சவர், ஆனா நான் சிறியவன் சார். அதனால அந்த மாதிரி ஒரு மனசு, அந்த மாதிரி ஒரு வினயம், யான் சிறியனென்றேனோ திருமலை நம்பியை போலே நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. ஆச்சாரியன காப்பாத்துறதுக்காக டக்குன்னு குதிச்சுட்டா இல்லையா, ரெண்டாவது யோசனையே பண்ணாமல். அதுபோல ஒரு ஆச்சாரிய பக்தி, அவள் குதிச்ச உடனேயே காவேரியில ஒரு மேட்டுல ஒதுங்கிட்டா, ஆச்சாரியன் அவளை மீட்டு கொண்டு வந்தோடனே இந்த காவேரியில கூட ஒரு மேடாக இருந்து என்ன காப்பாத்தினேளே அப்படின்னு ஆச்சாரிய கிருபைய உணர்ந்தாலே என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நன்மையும் ஆச்சாரிய கிருபைன்னு உணர்ற ஒரு புத்தி அவளுக்கு இருந்தது. ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுக்காக காத்துண்டு கடந்தாலே யோசிக்க கூட இல்லையே, அதுபோல ஒரு புத்தி, அதுபோல ஒரு கைங்கரியம், அதுபோல ஒரு வாய்ப்பு அடியாளுக்கு சித்திக்கணும். நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போல, நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. அந்த காசி சிங்கன் அகம்பாவத்துல சொல்ல மாட்டினுட்டான். ஆனா அடுத்த நிமிஷம் கஜேந்திரனை நினைச்சான், நினைச்சுட்டு பிரபோ என்னையும் காப்பாதுன்னு கத்தினான். மாட்டின் இருக்க சமயத்துல பகவத் தியானம் வரணும் இல்லையா, அப்ப பகவான திட்டுவோம் எப்படி நம்மள காப்பாத்திக்கலான்னு முயற்சி ஓடுற சமயத்துல தெய்வம் என்ன காப்பாத்துன்னு நம்பினா இல்லையா, அது போல ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த், என் தெய்வம் என்ன காப்பாத்தும் என்ன கைவிடாதுன்னு தீர்மானமா நம்பினா இல்லையா, அதுபோல ஒரு தீர்மானம் அடியாளுக்கு காசி சிங்கன மாதிரி ஒரு புத்தியும், எந்த ஒரு நிலைமையிலையும் பகவான் காப்பாத்துவான்ற நம்பிக்கையும், எந்த ஒரு நிலைமையில் எல்லாரும் கைவிட்ட நிலைமை, தானும் தன்னையே கைவிட்ட நிலைமையில கூட என் தெய்வம் என்ன கைவிடாதுன்னு ஒரு பூரண நம்பிக்கை இல்லையா, அதுபோல ஒரு நம்பிக்கை அடியாளுக்கு சித்திக்கணும். நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே, அழகா அவனை மாதிரி விதவிதமா தாமரைய பறிச்சு சுவாமிக்கு கொடுக்கணும். வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. யாராவனா அடுக்கட்டும், அதனால என்ன, எல்லாரும் ஒன்னும் பெரியவா கிடையாது, ராமானுஜர் காட்டிலும் யாரு பெரியவர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பிடி மண்ணை எடுத்து பெரிய வித்வானையே ஜெயிச்சுட்டாரு இல்லையா. அந்த மாதிரி எல்லாரும் பகவானுக்கு கீழேதான், யாரும் பெரியவா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் ராமானுஜர காட்டில் யார் வசத்தையும் ஒரு தீர்மானம் இருந்தது இல்லையா, அதுபோல அத்தனை அழகான ஒரு வாக்கு அடியாளுக்கு வேணும். வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே, வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே. பாம்புக்கு கூட நல்லது பண்ணணும்னு அது நாக்குல தெச்சிருந்த முள்ளெடுக்கிறதுக்கு பாம்பு வாய்க்குள்ளையும் கைவிட்டாரே எம்பார் கோவிந்தர். அது துஷ்ட மிருகம், அதனாலே எனக்கு கஷ்டம், அது கடிச்சுடுத்தனா என்ன பண்றது, அதெல்லாம் யோசிக்கவே இல்லையா. சரி கடிச்சா கடிச்சிட்டு போடும், அது அவனுடைய சுபாவம். அதை கஷ்டப்படும் பொழுது பாவத்துட்டு என்னால போக முடியாது, அதுக்கு ஒத்தாசை பண்றது என் தர்மம்னு இருந்தாரே. அந்த மாதிரி பரோபகாரம் இதம் சரீரம்னு பண்ணக்கூடிய ஒரு பக்தி, எல்லா ஜீவனுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான்ற ஒரு புத்தி, ஒரு ஞானம், ஒரு வைராக்கியம் அடியாளுக்கும் சித்திக்கணும். எம்பார் போல ஒரு பூத தயை, ஒரு ஜீவ தயை அடியாளுக்கு வேணும். வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே, தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போலே. கைங்கரிய பர அடிச்சு அடி தோல்ல விழுந்த உடனே கவலையே படாம இன்னொரு தோலையும் காத்திருக்கணும், அப்ப நான் காட்டல இப்ப காட்டுறேன், என் மேல என்ன தப்பு இருந்தாலும் என்ன திருத்துங்கோன்றான் பராசர பட்டர், பெரிய ஆச்சாரியன். ஆனா கைங்கரியம் பண்றவன் வயிற்று பழப்புக்காக கோவில்ல கைங்கரியம் பண்றான். அப்ப அந்த மான்பட்டையை கொண்டடிக்கும் ஒரு தோல்ல பட்டு கொடுத்து பட்ட உடனே கூட சொல்ல ஒதுங்கி போக தெரியாத அடிக்கிறேன் தெரியாதா அப்படின்னு கேட்டவன். அதுக்கப்புறம் இவரே போய் அப்பயே இன்னொரு தோலை காட்டிருக்கணும், அம்பெருமாள் உங்க மூலமா என்ன சிக்ஷிக்கிறார், எனக்கு வந்து நல்ல கதி சொல்றார், இன்னொரு தோலை இப்ப காட்டுறேன் இப்ப அடிச்சிடுங்கோ அப்படின்னா. அவன் பண்ண தவற இவர் தன் தவறா எடுத்துண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, நீங்க அடிக்கிறதுனால நான் குறைஞ்சு போயிட போறதில்ல, நம்பெருமாள் கிருப கிட்டும்னு பகவானுக்கு கைங்கரியம் பண்றவாளுடைய கைங்கரிய மகிமைய வசத்தியா சொல்ற அளவுக்கு அவா மேல ஒரு மரியாதை இருக்கணுமே பட்டர் போல, அடியாளுக்கு அது போல ஒரு புத்திய கொடுங்கோ. துறை வேறு செய்தேனோ பகவரை போலே, எது பண்ணாலும் பகவானுக்காக பண்ணணும்னு வில்லிபுத்தூர் பகவர் மற்றவாள்லாம் ஒரு படித்துறையில இருந்து அனுஷ்டானங்கள் பண்ண இன்னொரு படித்துறையில பண்ணி, நீங்கள்லாம் அனுஷ்டானங்கள் பண்றதுக்காக பண்ற, நாங்கள்லாம் எங்க ஆச்சாரியன் சொன்னான்னு கைங்கரியமா பண்றோம், அதனால உங்களோட எனக்கு கொஞ்சம் ஒத்து வர்றது கஷ்டம்னு சொல்லி கைங்கரியம்தான் வசத்தின்னு சொன்னாரே, அது போல ஒரு பக்குவம் எனக்கு வரணும். இப்படி 81 வாக்கியங்கள் பெண் பிள்ளை 81 விதமான பக்குவத்தை பத்தி அவள் பேசுறான். 81 விதமாக நம் மனதில் உண்டாக வேண்டிய மாற்றங்கள், 81 விதமா நாம யோசிக்கிறதுக்கான ஒரு வழி. சரியா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாள்னா 81 கோடி விதமா அவள் பேசுவாள். 81 விதம்னு ஒரு கோடிட்டு காட்டினாள் அவள். இப்படியே இவ சொல்ற வழியில யோசனை பண்ணிட்டே போனோம்னா நிறைய பேர் ரொம்ப அழகா அனுபவிச்சு அடியனுக்கு எழுதி அனுப்புறது உண்டு. கஷ்டத்தை கேட்டேனோ குந்தியை போலே, அம்பு படுக்கையில் படுத்தேனோ பீஷ்மரை போலே, சகஸ்ரநாமம் சொன்னேனோ பீஷ்மரை போலே. இப்படி நிறைய பேர் ரொம்ப அழகாலாம் எழுதுறார்கள், எனக்கு நிறைய விஷயங்கள் எழுதி அனுப்பியிருக்கா. நிறைய பேர் 81 வாக்கியங்களே கூட எழுதி அனுப்பியிருக்கா. சில வாக்கியங்கள் ஞாபகம் இல்லை, ஆனா ரொம்ப அற்புதமான வாக்கியங்கள். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஜோரா இருக்கு. ஒருத்தர் சொல்லும்போது அழகா சொல்றார், வெள்ளாட்டி ஆனேனோ முதலி ஆண்டானை போலே, அழகா சீதன வெள்ளாட்டி ஆனாரோன்னு போய் கைங்கரியம் எல்லாம் பண்றாரு. அதெல்லாம் நிறைய பேர் சொல்றா, நிறைய எத்தனையோ பக்தர்கள் உண்டு, எத்தனையோ பக்தர்கள். நாய் போல கண்டேனோ நாமதேவரை போலே அப்படின்னு பாண்டரங்க விஷயமா கூட ஒருத்தர் எழுதியிருக்கா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சுத்தி நடந்துருக்கு. எல்லா விஷயத்திலயுமே பகவத் விஷயங்கள் நமக்கு கொட்டி கிடக்கிற, சரியா? அதனால நம்முடைய புத்தி, நம்முடைய மனசு, நம்முடைய பக்குவம், இதுல ஒவ்வொரு நாளும் நாம ஆழம் பாடணும். ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ எழுந்தோம், ஏதோ தூங்கினோம், ஏதோ இன்னைக்கு ருட்டீனா பண்ணோம், இன்னைக்கு சண்டை போட்டோம், இன்னைக்கு அழுதோம், இன்னைக்கு சிரிச்சோம், இப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் பக்குவப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த 81 வாக்கியத்துல ஒரு பக்குவமாவது வருதா, அதற்கான ஒரு முயற்சியில நம்ம போயிட்டுருக்கோமா அப்படின்றத நீங்க திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இது ஏன் ரகசியம்னு சொல்றோம்? எப்படி பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டா, இது வெறும இந்த வார்த்தைகளை வாசிச்சோம்னா இதோட அர்த்தம் விளங்காது, அப்ப ரகசியமா இருக்கு. உள்பொருள சொன்னாதான் உள்ளபடி புரியாது, அதில்லாதபடி. இது 81 விஷயங்களுமே பார்த்தோம்னா மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனசுன்றது ரகசியமா இருக்கு. இதுல பல விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுது ஆஹா வாஸ்தவம் தானே, நான் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ள தோன்றது, வெளியில சொல்ல முடியல இல்லையா, அதனாலேயே இது ரகசியம். இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிண்டே வாங்கும். இத சொல்றதுக்கு நேரமோ காலமோ இடமோ பக்குவமோ முக்கியம் இல்லை, எப்ப வேணாலும் சொல்லுங்க. இது அப்படியே ஒவ்வொரு வாக்கியத்தையும் இப்ப நான் சொன்ன மாதிரி சின்னதா அப்படி நினைச்சிருந்தேன்னா கூட நிறைய மாற்றங்கள் நிச்சயமா வரும். அது உங்களுக்கு சொல்லி கூட சந்தேகமே வேண்டாம். அதனால இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம் நமக்கு சொல்ல கிடைச்சது கேட்க கிடைச்சதுன்னா நாம பக்குவப்படணும்னு சுவாமி சங்கல்பம் பண்ணிருக்க. நிச்சயமா நம்ம திருக்கோளூர் வைத்தமாநிதிக்கு கடன் பட்டிருக்கோம். ஒவ்வொரு வீரேச பெருமாளும் ஒவ்வொரு விதத்தை நம்மளை வளர்க்கிறான்னா ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கொடுத்திருக்க. இந்த வாக்கியம் நீங்க ஜபிச்சுட்டே வந்தேன்னா சீக்கிரத்துல திருக்கோளூர் வைத்தமானது பெருமாள் தரிசனம் கிடைக்கும். சீக்கிரத்துல தாமிரபரணியில தீர்த்தமாடுற பாக்கியம் கிடைக்கும். சீக்கிரத்திலேயே ராமானுஜ தரிசனம் கிடைக்கும். சீக்கிரத்திலேயே திருக்கோளூர் பெண் பிள்ளை ஆசைப்பட்ட அந்த பக்குவமும் கிடைக்கும். நல்லா தியானம் பண்ணலன்னா பெண் பிள்ளை தரிசனமும் கிடைக்கும். அதனால இது ஒரு பெரிய பாக்கியம். திருக்கோளூர் வைத்தமானது பெருமாளுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. இப்படி ஒரு வாக்கியத்தை அழகா அந்த ஊர்ல அவர் அரங்கேற்றம் பண்ணார். எவ்வளவோ தடவை திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம் சொல்லியிருக்கேன். இப்பயும் இந்த வாட்ஸ்அப்ல சொன்ன நிஜமாவே ஒரு பெரிய ஒரு விஷயம். பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இத பூர்த்தி பண்றோம். திரும்பி பூர்த்தி பண்றேன்னு சொல்லி தான் திரும்பி நான் ரீகேப்னு சொல்லி நாலு நாள் எழுத்துன்னு வந்தேன். அது என்னுடைய ஆசை இல்லை, பெருமாளுடைய சங்கல்பம், அவங்களோட அத்தனை பேர் மனசனுடைய தாக்கம், பெண் பிள்ளை ரகசியம் அவ்வளவு விசேஷமா ஜோரா அத்தனை ஒரு பாதிப்பு உங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்குன்றது பல பேர் எனக்கு அனுப்பின மெசேஜ்ல எனக்கு தெரியாது. அதனால நிறைய ஜபிங்கோ. அடுத்து என்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, அது எனக்கும் தெரியாது. பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ அதை சொல்லுவோம். அது என்னன்னு எனக்கும் தெரியாது. பெண்பிள ரகசியமே ஏதோ ஆரம்பிச்சா, அன்னைக்கு கூட யாரோ அழகா இருந்தா விஜயதசம் அன்னைக்கு ஆரம்பிச்சு அக்டோபர் 22 சொன்னா டேட் 22-22 விஜயதசமி என்னைக்கு ஆரம்பிச்சது குருஜி பெண்பிள்ள ரகசியம் அப்படின்னு. இன்னி வரைக்கும் இவ்வளவு நாட்கள் பெண் பிள்ளையோட வாழ்ந்த நாட்கள், பெண் பிள்ளையோட நம்ம நின்று இருந்தோம், பெண் பிள்ளை சொல்ல சொல்ல ராமானுஜரை பார்த்துட்டு இருந்தோம். இந்த நாலு நாளும் அழகா 20-20 வாக்கியங்களாகவே ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சது. அவ்வளவு அழகா நான் அந்த 81வது வாக்கியம் பூர்த்தி பண்ணும் பொழுது திருவனந்தபுரத்துல இருந்தேன். இந்த நாலு நாள் ரீகேப் பண்ணும் பொழுது விட்டல்குடின்னு சொல்லும்படியான தூத்துக்குடி தாமிரபரணி ஆத்தங்கள்ல இருக்கு. எப்படியும் இன்னும் 2-3 நாளைக்குள்ள திருக்கோளூர் போய் சேரிக்கிற ஒரு பாக்கியத்தையும் அழகா திருக்கோளூர் வைத்தமானதி கொடுத்துருவா. உங்க அத்தனை பேரையும் நினைச்சிட்டு தான் நான் போய் திருக்கோளூர்ல பெருமாளை சேவிக்க போறேன். அப்படி சேவிக்கும் பொழுது 81 வாக்கியங்கள் அவர் இடத்துல சொல்லலாம்னு ஒரு ஆசை வச்சிருக்கோம். பெருமாள் நடத்தி கொடுக்கட்டும். பெண்பிள்ளை வாக்கியம் திருக்கோளூர் கோவில்ல வைக்கணும், அவளுக்கு மணிமண்டபம் கட்டணும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நிச்சயமா பெருமாள் நடத்தி கொடுப்பார். எப்ப எப்படி எங்க எந்த விதத்துல எதுவும் எனக்கு தெரியாது. அது வைத்தமானதி பெருமாள் எப்படி சங்கல்பம் பண்றாரோ அது போலே நடத்துவோம். அதனால திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாளை நினைச்சுண்டு ராமானுஜன் நினைச்சுண்டு இந்த பெண்பிள்ளை வாக்கியங்களை சொல்லிண்டே வாங்கோ, அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுங்கோ. நிச்சயமா ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல திருக்கோளூர்ல வச்சே இந்த 81 வாக்கியங்களை உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு அடியனுக்கு ஒரு ஆசை இருக்கு. இவ்வளவு நடத்தி கொடுத்த திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாள் இதையும் நடத்தி கொடுப்பார். திருக்கோளூர்லயே தங்கணம். அழகா ஒரு நாளைக்கு 5 நாளோ 6 நாளோ எப்படியோ, ஏன்னா காத்தால சாயங்காலம் அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா கூட, இல்லாட்டி 9 நாள் வச்சிருந்தோம்னா ஒரு நாளைக்கு 9 வாக்கியம் தெரியாது எனக்கு எப்படி பண்ண போறோம். நம்ம திருப்பதி நாம சேவிப்போம். கூடவே அழகா திருக்கோளூர்ல டெய்லி திருக்கோளூர் பெண்பிள்ள ரகசியமும் சொல்லுவோம். வைத்தமானதி பெருமாள் நடத்தி கொடுப்பார். பல ஊர்கள்ல பல நாடுகள்ல இருந்து எல்லாரும் அனுபவிச்சோம். பெருமாள் நம்ம எல்லாரையும் ஒன்னு கூட்டி வைப்பார், எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார். வாழ்க்கையில குறை இல்லை. பெண்பிள்ள ரகசியத்தினுடைய ஒரே தாற்பயம் நீ மாறு, உன்னை மாற்றிக்கொள், உன்னை திருத்திக்கொள், உன்னை சரிசெய். நீ சரியானா எல்லாம் சரியாகும். நீ ஒழுங்கா இருந்தா உலகமே உனக்கு புரியும். நீ பக்தி பண்ணா தெய்வானுபவம் உனக்கு கிடைக்கும். வேற எதை பத்தியும் யோசிக்காத உன்னை மாற்றும் வேலையை உடனே செய். உன்னை மாற்றும் வேலையை உடனே செய்யணும். புரியறதா? இதுதான் பெண் பிள்ளை வாக்கியத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பாடம். நீ மாறு, நீ சரியாகு, நீ திருத்திக்கோ, நீ ஒழுங்காகு, நீ பக்தி பண்ணு, நீ நாமஜபம் பண்ணு, நீ பகவான தியானம் பண்ணு, நீ பக்குவப்பட வந்தாய், நீ பக்குவப்படு. சோ நம்ம பக்குவப்படணும். அதுக்காகத்தான் இந்த பெண் பிள்ளை வாக்கியம் பக்குவப்படுத்தும். நிறைய பக்குவப்பட்டிருக்கோம், நிச்சயமா பக்குவப்படுவோம். ராமானுஜர் சரீரத்தையும் பக்குவப்படுத்துவார், மனசையும் பக்குவப்படுத்துவார், இந்திரியங்களையும் பக்குவப்படுத்துவார், வாழ்க்கையையும் பக்குவப்படுத்துவார், நம்மளுடைய பகவத் அனுபவத்தையும் பக்குவப்படுத்தி நிச்சயமா கொடுப்பார். அதனால பல கோடி நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு. எத்தனை கோடி நமஸ்காரம் பண்ணாலும் சமானம் இல்லை. அவர் பண்ண பெரிய உபகாரம் இதை கேட்ட ராமானுஜருக்கு எத்தனை கோடி நமஸ்காரங்கள் பண்றதை சொல்லுங்க. இது அந்த இடத்துல சொல்லும்படியான ஒரு நிலைமையை கொடுத்த திருக்கோளூர் வைத்தமானதிக்கு எத்தனை கோடி நமஸ்காரங்கள் பண்ணலாம் சொல்லுங்க. ஆழ்வார்களுடைய பலம் எவ்வளவு புரிஞ்சது இல்லையா? மதுரகவி ஆழ்வார் ஊருடைய பலம் தெரிஞ்சது இல்லையா? அதனால திருக்கோளூர் வாழ்க, திருக்கோளூர் பெண் பிள்ளை வாழ்க, திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வார் வாழ்க, திருக்கோளூர் வைத்தமானதி வாழ்க, திருக்கோளூர்ல இதை இருந்து கேட்ட நம்முடைய ராமானுஜர் வாழ்க, திருக்கோளுரை உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்க புலம்பின நம்மாழ்வார் வாழ்க. இதை கேட்ட நீங்களும் வாழ்க, இதை சொல்லிக் கொடுத்த பெரியவாளும் வாழ்க. இந்த அனுபவம் நிலச்சி நிக்கிறதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். முக்கியமான ஒரு விஷயம், இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த வாட்ஸ்அப்ல சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சிடியாகவோ இல்லாட்டி பென்டிரைவ்லயோ போடலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு எனக்கு ஐடியா இல்ல, பார்க்கலாம். பெண் பிள்ளை ஆசீர்வாதம் இருந்தால் அதையும் பண்ணுவோம், நிச்சயமா அப்படி போடும்போது உங்ககிட்ட சொல்றோம், யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கலாம். இது கமர்ஷியல் பர்பஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு பெரிய தனம். இந்த தனம் நம்ம எல்லாம் நிறைய பேர் சிடி கேட்டா அதனாலே சிடி அண்ட் பென்ட்ரைவ் நினைச்சுட்டு இருக்கோம். பகவத் சங்கல்பம் எப்படி நடக்கும் தெரியாது. நிச்சயமா பெண் பிள்ளை ஏதோ நல்லது நடத்தி கொடுப்பா. புஸ்தகம் எழுதணும் ரொம்ப நாள் ஆசை உண்டு, சங்கல்பமும் உண்டு, அது வைத்தமானதி தான் நடத்தி கொடுக்கணும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமானதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி, ஜெய் போலோ கூரத்தாழ்வானுக்கு, ஜெய் போலோ சுவாமி ராமானுஜருக்கு, ஜெய் போலோ திருமலை நல்லான் சக்கரவர்த்திக்கு, ஜெய் போலோ சுவாமி ஆளவந்தாருக்கு, ஜெய் போலோ தெய்வாரி ஆண்டானுக்கு, ஜெய் போலோ திருவரங்கத்தமுதனாருக்கு, ஜெய் போலோ மால்யவானுக்கு, ஜெய் போலோ லோக குருவுக்கு, ஜெய் போலோ பெரிய நம்பிகளுக்கு, ஜெய் போலோ திருமலை பெரிய நம்பிகளுக்கு, ஜெய் போலோ திருமாலை ஆண்டானுக்கு, ஜெய் போலோ திருக்கோட்டியூராருக்கு, ஜெய் போலோ ஊமைக்கு, ஜெய் போலோ திருநறையூராருக்கு, ஜெய் போலோ உபரிசரனுக்கு, ஓ ஜெய் போலோ திருமலை நம்பிக்கு, ஜெய் போலோ கணபுரத்தாளுக்கு, ஜெய் போலோ காசி சிங்கனுக்கு, ஜெய் போலோ பக்தருக்கு, ஜெய் போலோ எம்பாருக்கு, ஜெய் போலோ பக்தருக்கு, ஜெய் போலோ வில்லிபுத்தூர் பகவருக்கு. அதுல பெரிய நம்பும் போது நான் பெரிய திருமலை நம்பின்னு சொல்லிட்டேன், பின்னாடியும் சொன்னேன். ராதே கிருஷ்ணா. டெய்லி இவாளோட அந்த பேரை மட்டும் நீங்க ஜெய் சொல்லிட்டே வந்தா கூட 81 வாக்கியங்கள் தானா ஞாபகம் வந்துடும். அக்ரூரர் விதுரர் விப்ரபத்னி பிராட்டி தொண்டைமான் கண்டாகர்ணன் அனசுயா துருவன் க்ஷத்ரபந்து அகல்யா ஆண்டாள் பட்டர் பிரான் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வார் கிருஷ்ணன் கபந்தன் திரிஜடா மண்டோதரி விஸ்வாமித்திரர் மதுரகவி ஆழ்வார் தேவகி வசுதேவர் யசோதா அணில்கள் குச்சேலர் அகஸ்தியர் சஞ்சயன் ஜனகர் திருமங்கை ஆழ்வார் அனந்தாழ்வான் திருவடி நம்பாடுவான் முதலாழ்வார்கள் வால்மீகி தொன்றடிப்பிடியாழ்வார் திருக்கட்சி திருப்பானாழ்வார் வசிஷ்டர் கொங்கில் பிராட்டி குரவநம்பி கஜராஜன் கூணி மாலாக்காரன் லக்ஷ்மணன் பரதன் குகப்பெருமாள் பெரியவுடையார் விபீஷணன் சபரி பிரஹல்லாதன் ததிபாண்டன் பெருமாள் திருவடி திரௌபதி வடுகநம்பி செல்வப்பிள்ளை இடையாற்றூர் நம்பி நாதமுனிகள் மாருத்தி ஆண்டான் ஆழ்வான் எம்பெருமானார் நல்லான் ஆளவந்தார் தெய்வாரி ஆண்டான் அமுதனார் மால்யவான் லோககுரு பெரிய நம்பி திருமாலை ஆண்டான் திருக்கோட்டியூரார் ஊமை திருநறையூரார் உபரிசரன் திருமலை நம்பி கணபுரத்தாள் காசி சிங்கன் பட்டர் எம்பார் பட்டர் பகவர். இப்படியும் மனப்பாடம் பண்ணலாம். நான் மனப்பாடமா சொல்லலாம் நினைச்சிடாதீங்களோ, நானும் பேப்பர் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். 81 வாக்கியங்கள் தெரியும், அழகா இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். அழைத்து வருகிறேன் அகமழித்து விட்டேன் தேகம் தசமுகன் பிணமெழுத்தி பிணவிருந்து தாய்கோலம் தந்தை எங்கே மூன்றெழுத்து முதலடி பிஞ்சாய் பழுத்து எம்பெருமான் ஆராய்ந்து விட்டேன் அவன் சிறியன் ஏதேனும் யான் சத்தியம் அடையாளம் அந்தரங்கம் அவன் தெய்வம் அகம் வேத்மி தேவமற்றறியேன் தெய்வத்தை பெற்றேன் ஆழிமறை ஆயன் அனுயாத்திரை அவல் புரி ஆயுதங்கள் அந்தரங்கம் கர்மத்தால் கடித்து கடை கொண்டு திரிந்து இழைப்பு விடாய் இடைக்கழி இது மன்னர் இருமாலை அவனுரைக்க அவன்மேனி அனுப்பி வையும் அடி வாங்கினேனோ மண்பூவை மூலமென்று பூசக் கொடுத்தேனோ பூவை வழியடிமை வைத்தவிடத்து அக்கரைக்கு அரக்கனுடன் இக்கரைக்கு இனியதென்று இங்கும் உண்டு இங்கு இல்லை காட்டுக்கு போனேன் கண்டு வந்தேன் இருகையும் விட்டேன் இங்கு பால் புங்கும் இருமிடறு பிடித்து நில்லனப் பெற்று நெடுந்தூரம் போனேன் அவன் போனான் அவன் வேண்டாம் அத்வைதம் வென்றேன் அருளாளம் கண்டேன் அனந்தபுரம் புக்கேன் ஆரியனை பிரிந்தேன் அந்தாதி சொன்னேன் அனுகூலம் சொன்னேன் கல்வன் இவன் என்றேன் கடலோசை என்றேன் சுற்றி கிடந்தேன் சூடுறவு கொண்டேன் உயிராயப் பெற்றேன் உடம்பை வெறுத்தேன் என்னை போல் என்றேன் யான் சிறியன் என்றேன் நீரில் குதித்தேன் நீரோருகம் கொண்டேன் வாக்கினால் வென்றேன் வாயில் கையிட்டேன் தோல் காட்டி வந்தேன் துறைவேறு செய்தேன். இப்படி சொல்லும்போது நம்மளே சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. அழைத்து வருகிறேன், அகமொழித்து விட்டேன், தேகத்தை விட்டேன், தசமுகனை செற்றேன், பிணமெழுப்பி விட்டேன், பிணவிருந்திட்டேன், தாய்கோலம் செய்தேன், தந்தை எங்கே என்றேன், மூன்றெழுத்து சொன்னேன். அப்ப நம்மளே சொன்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, முதலடியை பெற்றேன், பெற்றேன் ஆயிடுறது, பெற்றேனோட பெற்றேன், அவன் சிறிய நின்றேன், ஏதேனும் என்றேன், யான் சத்தியம் என்றேன், பல விதமா உண்டு. சரியோ, விதவிதமா கண்டுபிடிங்கோ. இதுல ஒண்ணு விட்டு ஒண்ணு விட்டு ஒண்ணு விட்டு சொன்ன, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தந்தைமானை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயை போலே, விடுபட்டதெல்லாம் கூட இருக்க வாசலணும். இப்படி எல்லாம் விளையாடல. அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டா விட்டு சொல்லணும், அப்புறம் மூணு மூணா சொல்லணும், நாலு நாளா சொல்லணும், அஞ்சு அஞ்சா சொல்லணும். எதுக்கடானா, எண்பத்தொன்னும் மனசுல பதியணும், வாழ்க்கையில பதியணும். சாகும் பொழுது ஒரு வாக்கியமாவது வாயில வரணும். ஜென்மாவில இந்த சிந்தனையே ஓடணும். இனிமேல் செருப்பை பார்த்தா கொங்கில் பிராட்டி ஞாபகம் வரணும், அடி வாங்கினேன்னு ஞாபகம் வரணும். படித்துறைய பார்த்தா வில்லிபுத்தூர் பகவர் ஞாபகம் வரணும். தெய்வத்தை பார்த்தா தெய்வம் அப்படின்னா மண்டோதரி ஞாபகம் வரணும். பெட்ரூம்ல நுழைஞ்சா சஞ்சயனை நினைச்சுக்கணும். எங்கேயாவது அணில்களை பார்த்தா அணுயாத்திரையை நினைச்சுக்கணும். கடிச்சா திருமங்கி ஆழ்வார் நினைச்சுக்கணும். உங்க பல்லு உங்க நாக்க கடிச்சாலும், கொடைக்கோ மழைக்கோ வெயிலுக்கோ கொடை எடுத்தா அனந்தாழ்வான் நினைச்சுக்கணும். இடைக்கழிய பார்த்தா முதலாழ்வார் நினைச்சுக்கணும். அவா சொன்னான்னு யாரா சொன்னா திருக்கட்சிய நினைச்சுக்கணும். திதிப்பா இருக்குன்னா சபரிய நினைச்சுக்கணும். ரெண்டு கையும் தூக்கினா திரௌபதியை நினைச்சுக்கணும். ரொம்ப தூரம் போனா நாதமுனிய நினைச்சுக்கணும். வேண்டான்னு சொன்னா ஆழ்வான் நினைச்சுக்கணும். திருவனந்தபுரம்னா ஆளவந்தார நினைச்சுக்கணும். கடல் பக்கத்துல போனா பெரிய நம்பிய நினைச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா.